ගරු රජීවන් ජයචන්ද්‍රමූර්ති මන්ත්‍රීතුමා, ඔබතුමාට විනාඩි 8ක කාලයක් ලැබෙනවා.
இன்றைய சபைக்கு தலைமை தாங்குகின்ற கௌரவ உறுப்பினர்களே, இன்றைய கல்வி, உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சு மீதான குளிர்ந்த விவாதத்திலே கலந்து கொள்வதிலே நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். எங்களுடைய நாட்டிலே கல்வியானது ஒரு மிகப்பெரிய ஒரு விடயமாக, ஒரு சிறந்த ஒரு ஆயுதமாக எங்களுடைய மக்களால் பார்க்கப்பட்டு வருகின்றது. கடந்த காலங்களிலே இந்த நாட்டிலே யுத்தம் நடைபெற்ற பொழுது, பலர் இடம்பெயர்ந்த பொழுது, குண்டு வீச்சுகளிலே மக்கள் இறந்தபோது கூட இந்த கல்வியை அவர்கள் கைவிடவில்லை. தெருவிளக்குகளிலும் மெழுகுதிரி வெளிச்சங்களிலுமே கல்வி கற்று இந்த நாட்டுக்கு மிக சிறந்த சேவையினை ஆற்றியிருந்தார்கள். அந்த வகையிலேதான் எங்கள் ஜனாதிபதி கூட தெருவிளக்கொழியிலே கல்வி கற்று இந்த நாட்டின் ஜனாதிபதியாக வந்திருக்கின்றார். எனவே கல்வியானது இந்த தேசத்தினுடைய மிக ஒரு முக்கியமான ஒரு ஆயுதமாக காணப்படுகின்றது. எனவே இந்த கல்வித்துறையிலே ஒரு பெரிய மறுமலர்ச்சி ஒன்றை நாங்கள் ஏற்படுத்த வேண்டும். இந்த நாடு அனைத்து மக்களும் வாழக்கூடிய ஒரு அழகான பூமியாக நிகழ வேண்டும் என்பதற்காண்டித்தான் எங்களுடைய அரசாங்கம் இந்த வருடம் ஆக 8 மாதங்களுக்கான அந்த பட்ஜெட்டிலே 271 பில்லியன் ரூபாய் பணத்தை ஒதுக்கியிருக்கின்றது. நான் இருக்கிறேன் ஒன்றை இந்த இடத்திலே பதிவு செய்ய விரும்புகின்றேன். இந்த எங்களுடைய தேசிய மக்கள் சக்தியினுடைய ஆட்சி காலத்திலே எங்களுடைய நாட்டிலே கல்வியிலே ஒரு மறுமலர்ச்சி ஏற்படுகின்ற யுகம் ஒன்று நிச்சயமாக ஏற்படும். அதற்கு காரணம் எங்களுடைய கல்வி அமைச்சர் மற்றும் அதிமேதகு ஜனாதிபதி அவர்களால் முன்வைக்கப்பட்டுள்ள வேலை திட்டங்களை பார்க்கின்ற பொழுது அது நிச்சயமாக இந்த மக்கள் எதிர்பார்க்கின்ற அந்த நன்மைகள் இந்த மக்களுக்கு நிச்சயமாக அது கிடைக்கும். அந்த வகையிலேதான் எங்களுடைய இந்த கல்வி அமைச்சின் கீழ் நான் நினைக்கிறேன் 5 மாகாணங்களைச் சேர்ந்த விளையாட்டு பாடசாலைகளை அபிவிருத்தி செய்வதற்காக 500 மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்கின்றது. அந்த விளையாட்டு பாடசாலைகளுக்கு ஊடாக பிள்ளைகளுடைய உடல் ஊழ விருத்திகளை செய்து அதை மேம்படுத்துவதற்கு ஊடாக ஒரு மிகச்சிறந்த ஒரு ஆரோக்கியமான சமூகத்தை, மாணவ சமூகத்தை ஏற்படுத்த நாங்கள் நினைக்கின்றோம். அதேபோன்று உங்களுக்கு தெரியும், கடந்த காலங்களிலே முன்பள்ளி ஆசிரியர்கள் இன்று வரை மிக குறைந்த வேதனத்துடன் கற்பித்து வருகின்றார்கள். அவர்கள் நாளாந்தம் தங்களுடைய அவலங்களை எங்களிடம் சொல்லி வருகின்றார்கள். அந்த வகையிலேதான் அந்த முன்பள்ளி ஆசிரியர் சம்பளத்தை அதிகரிப்பதற்காக 100 மில்லியன் ரூபாய் எங்களுடைய அரசாங்கத்தால் ஒதுக்கப்பட்டிருக்கின்றது. அதேபோன்று இந்த பாடசாலையிலே காணப்படுகின்ற உட்கட்டமைப்புகள் நினைக்கிறேன் எங்களுடைய கௌரவ பிரதம மந்திரி அவர்கள் தன்னுடைய உரையிலே மிக கவனமாக சொல்லியிருந்தார். அவர் யாழ்ப்பாணம் வந்தபொழுதும் அதை சொல்லியிருந்தார், இன்றைய உரையிலையும் சொல்லியிருந்தார். அதாவது பல பாடசாலைகளிலே நீண்ட காலமாக அங்கே பிரச்சனைகள் காணப்படுகின்றன. நான் நினைக்கிறேன் வகுப்பறை கட்டிடங்கள் போதாமல் இருக்கின்றது. பல பாடசாலைகளிலே கடந்த காலங்களிலே தொடங்கி வைக்கப்பட்ட கட்டிடங்கள் இன்று வரை முடிக்கப்படாமல் காணப்படுகின்றன. அதேபோன்று பாடசாலைகளிலே டாய்லெட் ஃபெசிலிட்டிஸ் மிக மோசமாக காணப்படுகின்றது. அண்மைய தினத்தில் கூட நாங்கள் கோப்பாய் கல்வியக் கல்லூரிக்கு சென்றிருந்தோம். அங்கே சென்று பார்த்த பொழுது பல டாய்லெட்ஸ் மூடப்பட்டு காணப்படுகின்றன. அங்கே காண படிக்கின்ற பிள்ளைகள் வெறும் தரையிலே படுத்திருப்பதையும் காண முடிந்தது. இதுபோன்ற பல வசதிகளற்ற வகையிலேதான் இந்த பாடசாலைகள், கல்வியக் கல்லூரிகள் காணப்பட்டதை தெளிவாக பிரதம மந்திரிகள் சொல்லியிருந்தார். அதேபோன்றுதான் நான் பசுந்துரட்ட தேசிய கல்வியியல் கல்லூரியிலே படித்திருந்தேன். 2004-05 காலப்பகுதியிலே அண்மைய தினம் விளையாட்டுப் போட்டிக்காக அழைத்திருந்தார்கள். அங்கே சென்று பார்த்தபொழுது நான் உறங்கி படித்த அந்த இடம் இன்று மூடப்பட்டு காணப்படுகின்றது. காரணம் அங்கே போதிய வசதிகள் இல்லாமல், குடிநீர் இல்லாமல், மெலசில வசதிகள் இல்லாமல் அந்த கட்டிடங்கள் மூடப்பட்டிருக்கின்றன. நான் அன்று பார்த்த அதே தோற்றம்தான் இன்றும் அந்த இடங்களிலே காணப்படுகின்றது. அப்பொழுது என்னிடம் அருகில் வந்த என்னுடைய படிப்புக்கின்ற விரிவாளர் கேட்டார், கல்லூரியில் என்ன மாற்றம் தெரிகிறது என்று கேட்டார். நான் ஒரு மாற்றம் தெரியவில்லை என்றேன். ஏன்னு சொன்னால் அந்த அளவுக்கு அந்த கட்டிடங்கள் அந்த சூழல்கள் அப்படியே காணப்படுவதை அவதானித்தேன். எனவே எங்களுடைய இந்த ஆட்சி காலத்திலே இது போன்ற பிரச்சனைகளை நீக்கி ஒரு கல்வியிலே நாங்கள் ஒரு மறுமலர்ச்சி ஏற்படுத்துவதற்கு நாங்கள் எதிர்பார்த்திருக்கின்றோம். அது ஒரு நீண்ட நிரந்தரமான மாற்றத்தை எங்களுக்கு அதை ஏற்படுத்தும். அதே போன்று கடந்த காலங்களிலே காணப்படுகின்ற பல பிரச்சனைகள் இருக்கின்றன. பிரபல பாடசாலைகள், முன்னணி பாடசாலைகள் போன்ற பாடசாலைகள் அதிக அளவிலான பிள்ளைகளை எடுக்கின்றன. இதனால் கிராமப்புறத்திலே இருக்கின்ற பாடசாலைகள் மிக குறைந்த பிள்ளைகளை கொண்ட பாடசாலைகளாக இயங்கி வருகின்றன. நானும் ஒரு காலத்திலே
அதிபராக
இருந்தேன். பிள்ளைகளை தேடி செல்கின்ற வேலைதான் அதிபர்கள் பார்க்க வேண்டிய சூழல் இருந்தது. அதே போன்று பல்வேறு பிரச்சனைகள் காணப்பட்ட போதும் எங்களுடைய இந்த ஆட்சி காலத்திலே இந்த கல்வி தரத்தை நாங்கள் முன்னேற்றி இந்த கல்வியில் அடைகின்ற நன்மையை நாங்கள் அதிகமாக ஏற்படுத்த எதிர்பார்க்கின்றோம். எங்களுக்கு தெரியும், பல்கலைக்கழக கல்வி எடுத்து பார்த்தால் பல்கலைக்கழக கல்வியானது இந்த இலங்கை மாணவர்களுக்கு வழங்குகின்ற தொழில் வாய்ப்பு வீதமானது மிகவும் குறைவான நிலையிலே காணப்படுகின்றது. அதுக்கு உதாரணமாக சொல்லலாம் இலங்கையில் வழங்கப்படுகின்ற பல்கலைக்கழக கல்விகளிலே 69.2% வீதமே தொழிற்கல்விக்கு தொழிலை பெறுவதற்கு வாய்ப்பாக காணப்படுகின்றன. அதுவும் குறிப்பாக யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் மற்றும் கிழக்கு பல்கலைக்கழகங்கள் குறைந்த வீதமான வேலைவாய்ப்புகளை வழங்குகின்றன. குறிப்பாக கிழக்கு பல்கலைக்கழகங்கள் 52% யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் 53.5% வேலைவாய்ப்புகளை வழங்குகின்றன. இதனால் மீதி கற்கனறிகள் வேலைவாய்ப்புகளுக்கு வாய்ப்புகளை வழங்காத நிலையில் காணப்படுகின்றன. இருந்தபோதும் திறந்த பல்கலைக்கழகங்கள் 93.8% வேலைவாய்ப்புகளை வழங்குகின்றன. எனவே பல்கலைக்கழகங்கள் தங்களுடைய பாடநெறிகளை வினைத்திறனாக மாற்றி உலக சந்தையிலே வேலைவாய்ப்புகளை பெற்றுக் கொள்ளக்கூடிய அளவுக்கு எங்களுடைய கல்வி திட்டமானது நிச்சயமாக மாற்றியமைக்கப்படும். அதன் ஊடாக எங்களுடைய இளம் சந்ததிகள், இளம் பிள்ளைகள் ஒரு எதிர்காலத்தை அடையக்கூடிய மாதிரி இருக்கும். அதே போன்று ஒரு விடயத்தை நான் இங்கே சுட்டிக்காட்ட வேண்டும். கடந்த காலங்களிலே இதை நான் கௌரவ பிரதம மந்திரியும் கல்வி அமைச்சருக்கும் குறிப்பிட விரும்புகின்றேன். 2010 தொடக்கம் 2026 வரையில் தொடக்கம் 2016 வரையில் பரிசை திணைக்கழகத்தால் ஆசிரிய பயிற்சி சான்றிதழின் மூலப்பிரதிகள் இதுவரை வழங்கப்படவில்லை. இது குறித்து குரு வித்தியாலய அதிபர்கள் அசம்பந்தமாக இருக்கிறார்களா அல்லது பரீட்சை திணைக்கள அதிகாரிகள் அசம்பந்தமாக இருக்கின்றனரா? 15 வருடங்களுக்கு மேலாகியும் சான்றிதழ் வழங்க முடியாது இருப்பதன் காரணம் தெரியவில்லை. எனவே நிச்சயமாக இது தொடர்பாக இந்த விடயம் உங்களுடைய கவனத்தில் கொண்டுவரப்பட்டிருக்கின்றது. அதேபோன்று இன்னும் சொல்ல போனால் எங்களுடைய அரசாங்கமானது 2025 ஆட்சியேற்புகளை செய்வதற்கு தீர்மானித்திருக்கின்றது. அதன் பிரகாரம் கல்வி நிர்வாக சேவை தர 3 க்கு 555 பேரையும், இலங்கை ஆசிரியர் சேவை தர 3:1 க்கு டிப்ளமா பட்டதாரிகள் 4,140 பேரையும், அனைவருக்கும் ஆங்கிலம் என்கின்ற திட்டத்தின் கீழ் ஆங்கில ஆசிரியர் 2,500 பேரையும், அதேபோன்று தேசிய மற்றும் மாகாண பாடசாலைகளுக்கு 22,000 ஆசிரியர்களையும், அதேபோன்று ஆசிரியர் ஆலோசகர்கள் 2,100 பேரையும், பெருந்தோட்ட பாடசாலைகளுக்கு ஆசிரிய உதவியாளர்களாக 2,935 ஆசிரியர்களையும் உள்வாங்குவதற்கு நடவடிக்கை எடுத்திருக்கின்றது. இதன் மூலம் எங்களுடைய கல்வியிலே நிச்சயமாக மறுமலர்ச்சி ஏற்படும் என்று நாங்கள் நம்பிக்கொள்கின்றோம். நன்றி.